நான்காவது ரத்னம் கோவிலும் சமூகமும். ஒரு கோவிலினுடைய அமைப்பு அப்படிங்கிறது அந்த கோவில் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சமூகத்தின் பேரிலே ஒரு தாக்கத்தை எப்படியும் ஏற்படுத்தியிருக்கும். அந்த தாக்கத்தின் காரணமாக அந்த அந்த ஊர், அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அந்த எந்தெந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு தொடர்பு இதெல்லாம் இருக்க காணலாம். அந்த புரிதல் இல்லாமல் ஒரு கோவிலை முழுவதுமாக உணர முடியாது. ஏன்னா எந்த கோவிலும் ஒரே டெம்ப்ளேட்டில் ஃபிட் ஆகாது. அத்தனை கோவில்களும் ஒரே மாதிரி தான் இருக்கான்னா நிச்சயமாக இருக்காது. அதை சூழ்ந்து இருக்கக்கூடிய குடிகள், அந்த சமூகம், அதனுடைய தாக்கம் அந்த கோவிலிலும், கோவிலினுடைய பழக்க வழக்கங்கள், அந்த கோவிலினுடைய நம்பிக்கை, அங்கே இருக்கும் தெய்வம், அதனுடைய தாக்கம் மக்கள் பேரிலும் நிச்சயமாக இருக்க காணலாம். இது தமிழகத்திலே சிறிய அளவில் இருக்கும் கோவில்களை எடுத்துக்கொண்டால் கூட அந்த அமைதி இருப்பதை பார்க்கலாம். திருவொற்றியூர் போன்று வரலாற்றிலே இவ்வளவு தூரம் ஆழப்பட்டு இருக்கக்கூடிய கோவில்கள் நிச்சயமாக இதற்கு விதிவிலக்கு இல்லை. முன்பே சொன்னது போல இந்த வட்டப்பாறை அம்மன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட், இதை வந்து இன்றைக்கி நாம் அந்த அம்பிகையை உள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு சப்தமாத்திரிகா சன்னதி அது. ஏழு கன்னிகைகள் இந்த பிராமியிலேருந்து ஆரம்பித்து ஏழு கன்னிகைகள் அவர்களுடைய சன்னதி அமைப்பது. அதிலே நடுவிலே பிடாரி அமர்த்தியிருப்பார்கள். இந்த சன்னதி எல்லா சிவாலயங்களிலேயும் வடக்கு நோக்கி பெரும்பாலான பழைய சிவாலயங்களிலே இருப்பதை காணலாம். காஞ்சி கைலாசநாதர் கோயில் தொடக்கமாக பெரும்பாலான பழைய சிவாலயங்களில் வடக்கு நோக்கி இந்த அம்பிகையினுடைய சன்னதி இருப்பதை பார்க்கலாம். ஆனால் இந்த ஊரிலே அதோடு கண்ணகியினுடைய கதையை தொடர்பு படுத்தி கொண்டு வருகிறார்கள். அதற்கு கேரள சம்பிரதாயத்தினுடைய தொடர்பு வேறு, ஆதிசங்கரர் மூலமாக புகுத்தப்படுகிறதுன்னும் பொழுது ஏதோ ஒரு காலத்தில் இந்த கண்ணகிங்கிற அந்த 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 மரபு, வழிபாட்டு மரபு எப்படியோ இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கு. கேரளாவுக்கு போனால்னு சொல்லப்படுது மதுரையிலிருந்து, ஆனால் அதை திருவொற்றியூர் வரையில் தொடர்பு படுத்தி வந்திருக்கிறார்கள். இதேதோ திருவொற்றியூருக்கு மட்டும் இருக்கும் விசேஷம் இல்லை. கண்ணகி வழிபாடு, கண்ணகி சார்ந்த தெய்வங்களாக பெண் தெய்வங்களை சில கோயில்களில் பார்ப்பதுங்கிறதெல்லாம் தமிழகத்திலே பல கோயில்களிலே பார்க்கலாம். அவுட்ரைட்டாக அது ஒரு சமூக தாக்கம் தான். இந்த பத்னித்தனம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயம், பத்னித்வங்கிற அந்த கான்செப்ட், கற்புங்கிற ஒரு கான்செப்ட், இதெல்லாத்தையும் அது அதோடு ஒரு தெய்வீகத்தன்மையை பொருத்துதல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெற்ற பொழுது இது எல்லாத்துக்கும் ஒரு எம்பாடிமெண்ட்டாக கண்ணகி பார்க்கப்படுகிறாள். அதனாலே பல ஊர்களிலே தனியாக இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களிலே அந்த கண்ணகியினுடைய அம்சமாக அவளை வழிபடுதல்ங்கிற ஒரு மரபு இருக்க பார்க்கலாம். இது ஏதோ தென்னகத்தை மட்டும் சேர்ந்திருக்கும், தென் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மதுரை சூழ்ந்திருக்கும் பகுதிகள் மட்டும் பார்த்தா இல்லை, தமிழகத்தினுடைய பல கோயில்களிலே இந்த கான்செப்ட் இருப்பதை பார்க்கலாம். திருவொற்றியூரிலும் அப்படி இந்த அம்பிகையோடு அதை தொடர்புபடுத்தியிருக்கிறார்கள். இது போலவே உக்ரமாக இருந்த அம்பிகையை பின்னாளில் குளிர்ச்சிப்படுத்தி ஒரு சாந்தப்படுத்தி சாந்த ஸ்வரூபினியாக மாற்றினார்கள் ஒரு தத்துவமும் உண்டு. இதை ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அணுகும் பொழுது ஒரு விதமாக அது ஒரு ட்ரைபல் வர்ஷிப் மோட்ல இருந்து ஒரு கிளாசிக்கல் டெம்பிள் வர்ஷிப்புள்ளே கொண்டு வரும்பொழுது அதை அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு கான்செப்டை சொல்லுவாங்கன்னு ஒரு ஒரு பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று உண்டு. அது இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். ஆனால் இந்த கோயிலிலே அப்படி சொல்லும் பொழுது இப்படி ஒரு கதை, அந்த உக்ரத்தனத்தை, அந்த அம்பிகையினுடைய அந்த கோபம், அந்த அந்த குணத்தை எல்லாம் ஆதிசங்கரர் அப்படியே வருட்டி எடுத்து ஒரு கிணற்றின் உள்ளே போட்டு அதன் மேலே ஒரு பாறையை நிறுத்தி அந்த அம்பிகையினுடைய அந்த கோபாவேசம் வெளிப்படாதபடிக்கு அதை அந்த இடத்துலேயே வைத்து அழுத்தி விட்டார்னு சொல்லப்பட்டு அந்த உக்ரத்தினுடைய ஸ்வரூபமாக அந்த பாறாங்கல் பார்க்கப்பட்டு அந்த கல்லுக்கே வழிபாடு நடப்பது அப்படின்னு ஒரு மரபு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கதையும் தென் தமிழகத்தினுடைய பல மாவட்டங்களிலே நாட்டார் வழிபாட்டு மரபிலே பார்க்கக்கூடியது தான். ரொம்ப பிரபலமான நிறைய நாட்டார் வழிபாட்டு மரபிலே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு இந்த கதை சொல்லுவாங்க. ஒரு ஒரு தெய்வம் அந்த வெளியூரிலேருந்து வந்து அந்த ஊரில் குடியேறுதுன்னா அந்த ஊரிலே ஒரு அசுரன் மாதிரி ஒரு தேவதை இருந்ததாகவும், அந்த தேவதையை அவன் கொன்று அவன் வெளிவராதபடிக்கு அதை ஒரு கிணற்றிலே அமைத்து சமாதியாக எழுப்பினான், மேலே ஒரு கல்லை வைத்து மூடிவிட்டான்ங்கிற ஒரு மரபு. இந்த கதை பொதுவாக பொதுக்கதையாக நிறைய ஊர்களில் பார்க்கலாம். அந்த தாக்கமும் திருவொற்றியூர் கோவிலிலே இந்த வட்டப்பாறை அம்மன் வழிபாட்டிலே உண்டு. இந்த அம்மனுக்கு தான் உயிர் பலி கொடுப்பதும், சில சமயங்களிலே நரபலி கொடுக்கும் வழக்கமெல்லாம் ஆங்கிலேயர்கள் காலம் வரை இருந்ததுன்னு பார்த்தோம். இதோடு தொடர்புபடுத்தி தான் ஆதிசங்கரர் திருவொற்றியூர் வருகை சொல்லப்பட்டிருக்கு. சங்கரருடைய பயோகிராஃபி அப்படிங்கிறது அது பயங்கர டிபேட்டபிளான ஒன்று. அவர்கள் அவருடைய மதத்தை தொடர்ந்து, அவருடைய அந்த சம்பிரதாயத்தை தொடர்ந்து வரும் மடங்களுக்குள்ளேயே கால அளவிலேயும் அவர் சென்று தரிசித்தார்னு சொல்லப்படக்கூடிய கோவில்கள், அவர் நடத்தி கொண்ட க்ஷேத்திர யாத்திரைகள், இதிலெல்லாம் நிறைய டிஸ்கிரிபன்சிஸ் இருக்குது. அவர் சென்றதாக பல திருத்தங்கள் சொல்லப்படுகிறது. சில சங்கர விஜய கிரந்தங்கள் தென்னகத்திலே திராவிட தேசத்தில் பல கோயில்களுக்கு அவர் சென்றார்னும், அந்த கோயில்களிலே ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்தார்னும் சொல்லும் மரபு உண்டு. அந்த வரிசையில் திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோவிலுக்கும் அவர் வந்திருக்கிறார். அந்த கோபப்படுத்தப்பட்டிருந்த அந்த அம்பிகையினுடைய உக்ரத்தை எல்லாம் தனித்து அவளை குளிர்வித்து அந்த அம்பிகையினுடைய அருள் தன்மையை மட்டும் திரட்டி எடுத்து அதை வடிவுடைய அம்மன் பேரிலே ஏற்றி அவள் முன்பாக ஒரு ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்தார் ஆதிசங்கரர்னு சொல்லப்படுவது. அந்த ஸ்ரீசக்கர மகாமேரு இன்னைக்கும் கோவிலிலே வழிபாட்டில் இருப்பதாகவும் நம்பிக்கை உண்டு. இது திருவானைக்கா காஞ்சி தொடக்கமாக அம்பிகையினுடைய பல ஸ்தலங்களிலே இந்த வரலாற்றை தொடர்புபடுத்தியிருக்கிறார்கள். அதுபோல இங்கேயும் வடிவுடையம்மன் கோவிலிலும் ஆதிசங்கரருடைய தொடர்பு ஒன்று சொல்கிறாங்க. இதனுடைய மீட்சியாகத்தான் இன்னைக்கும் அந்த வடிவுடையம்மன் சன்னதியை மட்டும் வழிபடுவதற்கு சிவாச்சாரியர்களுக்கு உரிமை இல்லை. அங்கே கேரள சம்பிரதாயத்தை சேர்ந்த, தாந்திர சம்பிரதாயத்தை சேர்ந்த நம்பூதிரிமார்கள் இன்னைக்கும் பூஜை செய்கிறார்கள். போத்திகள் பூஜை பூஜை செய்வதும், குறிப்பாக அதிலும் அவர்கள் பிரம்மச்சாரிகளாக இருந்து தான் அந்த அம்பிகையை பூஜை செய்யணும்னு ஒரு மரபையும் ஏற்படுத்தி வைத்திருப்பதை பார்க்கலாம். இது ஒரு அந்த ஊர் சமூகம், அந்த கோவிலினுடைய சமூகவியல் சார்ந்த வழக்கு. முக்கியமாக கோவிலிலே நடக்கும் திருவிழாக்கள், முன்பே சொன்னது போல இங்கே இரண்டாம் ராஜராஜன் காலம் தொடங்கி நடந்து வரும் அந்த பங்குனி உத்திர பெருவிழா நடைபெறுவது, கடல் கரை ஓரங்களிலே இருக்கும் கோவில்களிலே மாசிமக பெருவிழா விமரிசையாக நடக்கும். இந்த ஊரிலேயும் மாசிமக விழா ரொம்ப விமரிசையாக கொண்டாடப்படுவது. மாசியிலே கொடியேறி 10 நாள் பிரம்மோற்சவம், பல வாகனங்களிலே சுவாமியினுடைய புறப்பாடெல்லாம் நடைபெறும். சென்னையிலே இந்த 63 விழா மயிலாப்பூரில் ரொம்ப பிரசித்தமாக சொல்கிறோம். திருவொற்றியூரிலும் அப்படி ஒரு 63 விழா உண்டு. இங்கே நடப்பது போலவே கோலாகலமாக பெரிய அளவில் டிராஃபிக் ஜாம் எல்லாம் ஏற்படுத்தி அங்கேயும் வருடாவரணம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த விழாவினுடைய முடிவாக கல்யாண சுந்தரருடைய அந்த திருமண வைபவம், அந்த மகிழமர தடியிலேயே வைத்து அந்த சுவாமிக்கு திருமண வைபவம் நடைபெறுவதும், அவர் கல்யாண கோலத்தில் காட்சி தருவதுங்கிறது அந்த விழாவினுடைய கடைசி அங்கமாக வைக்கப்படுவது. நல்ல அழகான தேர் திருவிழா உண்டு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பெருமளவிலே அதிலே பங்கு கொள்கிறார்கள். பல கோயில்களில் பார்ப்பது போல அந்த ஊரிலேயே இருக்கும் ஒரு ஒரு சமுதாய மக்கள் ஒரு ஒரு நாள் விழாவை எடுத்து நடத்தி தருகிறார்கள். அவர்களுக்குள்ளே அதில் போட்டி வரைக்கும் எல்லாம் உண்டு. விழாவின் கடைசி முக்கிய நிகழ்வாக தியாகராஜ சுவாமியினுடைய நடனம். நான் ஆரம்பிக்கும் போது இந்த தியாகராஜ மரபை பற்றி சொல்லியிருந்தேன். அதில் ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது, சிவபெருமானுக்கு நாதஸ்வரூபியாக பார்ப்பதனாலே நடனத்தோடு அவர் நிறைய தொடர்புபடுத்தப்படுகிறார். நடராஜ பெருமான் நடனத்துக்குன்னே ஏற்பட்டவருங்கிற அளவிலே அவரை வைத்திருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்க, தியாகராஜ சுவாமி அமர்ந்திருக்கக்கூடியவர், சோமாஸ்கந்த மூர்த்தமாக ஒரு பீடத்திலே அமர்ந்து கொண்டிருப்பவர், அம்பிகையோடும் முருகனோடும் சேர்ந்திருப்பவர். நடராஜர் ஆடுவதற்கு எழுந்து நின்றெல்லாம் ஆடணும், இவருக்கு பெருமை அமர்ந்தே ஆடும் ஈசன்னு இவருக்கு ஒரு கொண்டாட்டம் உண்டு. இவர் அமர்ந்த நிலையிலேயே நடனம் புரிவாராம். அந்த நடனமும் யோகம் தொடர்பாக இருந்து வருகிறது. இது தியாகராஜா கல்ட்டுன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது சொன்னேன். அந்த சொல்லை பிரயோகப்படுத்துவதற்கான காரணம் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட இலக்கணத்தை அந்த கல்ட்டுக்குன்னு கொண்டு வந்திருக்காங்க. மரபெல்லாம் இப்படி தான் இருக்கும், அவருடைய வழிபாடு இப்படி இருக்கும், அலங்காரம் இப்படி இருக்கும், திருவிழாக்கள் இப்படி இருக்கும்னு ஒரு செட் ஆஃப் கிராமர் இருக்குது. அந்த கிராமர் தியாகராஜர் சம்பந்தப்பட்ட எல்லா கோயில்களிலும் பொதுவாக இருப்பதை பார்க்கலாம். இப்போ திருவான்மியூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் இதே மாதிரியான இப்படி ஒரு அலங்காரம், திருமேனி முழுசாக மறைச்சி முகம் மட்டும் தெரியும் விதமாக வைத்து விழா காலங்களிலே நடனமாடுவதுங்கிற ஒரு தத்துவம் இதெல்லாம் இருந்து வருவது. மற்றைய தெய்வங்களை எல்லாம் ஒரு விழாவிலே அப்படி தூக்கி கொண்டு வரும்பொழுது இரண்டு பக்கமும் தண்டு மாதிரி கட்டி ஒரு பல்லக்கிலே எழுந்துள்ள பண்ணுவார்கள்னா சப்பரத்தில் கொண்டு வருவாங்க. தியாகராஜ பெருமானுக்கு அழகு என்னன்னா, இரண்டு தண்டுகள் இல்லாமல் அந்த கேடயத்துக்கு நடுவிலே ஒரே ஒரு தண்டை மட்டும்தான் கட்டுவாங்க. ஒரு தண்டை கட்டினால் அந்த கேடயத்தை இப்படி தூக்கி தோளிலே தாங்கும் பொழுது அது ஒரு பக்கமாக சாயும். இந்த பக்கமாக அந்த சாயும் பொழுது அதை தாங்குவதற்கு கொஞ்சம் மக்களும், இந்த பக்கத்திலே ஒரு 10 பேருமாக நின்று கொண்டு கைகளிலே அந்த கேடயத்தை தாங்கிக் கொள்ள, நடுவிலே ஒரு தண்டு, அந்த தண்டை மட்டும் சிலர் தோளிலே தாங்குவார்கள். இப்படி புறப்பட்டு வெளியே வரும்பொழுது ரெண்டு பக்கமும் இருப்பவர்கள் அந்த கேடயம் இப்படி அப்படியும் ஆடும் பொழுது கீழே இறக்கி இறக்கி இப்படி ஒரு ஆட்டம் போல அதை கொண்டு வருவாங்க. இதை குண்டலினி யோகத்தோடு தொடர்புபடுத்தியிருக்கிறார்கள். இந்த குண்டலினியிலிருந்து புறப்பட்டு போகக்கூடிய அந்த சக்தி அப்படியே புறப்பட்டு மேலே போகணும், அதற்கு அதனுடைய அது கைகொள்ளும் மார்க்கம் இது போல இருக்கும்னு யோகத்தோடு தொடர்புபடுத்தி இந்த தியாகராஜ நடனம் சொல்லப்படுகிறது. அப்படி எல்லா கோயில்களும் இருப்பது போலே திருவொற்றியூரிலும் அந்த நடனம் ரொம்ப விசேஷமாக நடைபெறும். அந்த நடனத்திற்கு ஏற்றார் போலேயே குடையும் மேலே ஏற்றி இறக்குவது, தீப்பந்தத்தை மேலே ஏற்றி இறக்குவது, அவரோடு தொடர்பு ஏற்பட்டு வரும் அத்தனை விஷயங்களும், தூபங்கள் போட்டு கொண்டு வருவாங்க, அதுவும் ஆலவட்டம், வெண்சாமரம், இது எல்லாமே அவர் எந்த பக்கம் சாய்கிறாரோ அந்த பக்கம் சாய்ந்து அவர் திருப்பி மீண்டு இப்படி வரும்பொழுது இந்த பக்கம்னு பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஒரு தேர் அப்படி நகர்ந்து வருவது போலே ரொம்ப அழகாக அமைந்திருக்கும். இது பார்ப்பதற்கு திருவாரூர் வரைக்கும் போகணும்னு இல்லை, வருஷத்தில் பல நாட்கள் திருவான்மையூரிலும் திருவொற்றியூரிலுமே இது விசேஷமாக நடந்து கொண்டிருக்கு. திருவான்மையூரில் ரொம்ப சௌகரியமாக ஈசிஆர்லேயே நடக்கும், நடுவில் இப்படி பிளாக் பண்ணியே ரொம்ப விசேஷமாக நடத்துவாங்க. அவகாசம் இருப்பவர்கள் அவசியம் அடுத்த வருடமாவது பங்குனி பிரம்மோற்சவத்தின் அங்கமாக இது நடைபெறும். எல்லா நாளும் இரவிலே விசேஷமாக இது நடைபெறும், அவகாசம் இருப்பவர்கள் வந்து சேரணும். இவர் இப்படி புறப்பட்டு வரும்பொழுது அதற்குன்னு வாத்தியங்கள் தனியாக இருக்கும். திருவாரூரிலே இந்த தியாகராஜருக்குன்னு ஏற்பட்டு தான் கிட்டத்தட்ட 26 தனித்தனி வாத்தியங்கள் இருந்தது. அவர் ஒரு ஒரு காலத்திலும் நடக்கும் அந்த நடனத்திற்குன்னு தனி வாத்தியங்கள், அதை வாசிப்பதற்குன்னு தனியாக ட்ரெயின் பண்ணி ஆட்கள் இருந்தாங்க. தேவதாசிகள் இதில் நிறைய வாசித்தார்கள். இன்றைக்கும் அங்கே தீட்சிதருடைய கீர்த்தனைக்கு நிறைய ஒரு முக்கியத்துவம் உண்டு. தியாகராஜ பெருமான் தேரில் ஏறின உடனே, ஆழித்தேரில் ஏறின உடனே, தேர் புறப்படுவதற்கு முன்பாக தேவதாசி வீட்டிலிருந்து அவருக்குன்னு ஒரு கஷாயம் செய்தவள் எடுத்துன்னு வருவான். தேர் யாத்திரை 2 நாள் நடக்கும் முன்னாடியெல்லாம் அந்த காலத்திலே அவருக்கு மருந்து போல அந்த ஒரு ஒரு வெள்ளம் சுக்கு இஞ்சி எல்லாம் போட்டு ஒரு கஷாயம், வேறு எந்த கோயிலிலும் பார்க்க முடியாத வழக்கமாக தேவதாசி வீட்டில் அவள் வீட்டு அடுப்பிலே அவள் சமைத்த அந்த கஷாயத்தை எடுத்துகிட்டு வரணும். வேறு வீட்டு அடுப்புலையோ வேறு நெருப்பு சம்மந்தப்பட்ட பிரசாதத்தை கோவிலில் நைவேத்தியம் பண்ணும் வழக்கம் எந்த கோயிலும் பார்க்க முடியாது. எங்கள் தியாகராஜ சுவாமி மட்டும் தேவதாசிகளுக்கு அந்த ஏற்றத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். அவள் அந்த கஷாயத்தை போட்டு அவள் பாத்திரத்திலே தலையில் தாங்கி அங்கே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து தேர் மிதித்து மேலே ஏறி தியாகராஜ பெருமானுக்கு அதை கண்டருள பண்ணுவார்கள். அப்போ அங்கே நின்று தியாகராஜ பாலயாசமாம் பாட்டுக்கு அவள் அபிநயம் பிடித்து ஆடி அதன் பிறகு தேர் புறப்படுற வழக்கம் எல்லாம் திருவாரூரில் இருந்து வந்தது. தியாகராஜ பெருமான் எங்கிருந்தாலும் இசைக்கும் நடனத்துக்கும் ஒரு தனி ஏற்றம் கொடுத்து வைத்திருப்பார். பரமகலா ரசிகர். அவரை சுற்றி அவர் அப்படி புறப்பட்டுட்டார்னா இவ்வளோ விஷயமும் அவரோடு சேர்ந்து இருக்கணும், இல்லைன்னா புறப்படவே மாட்டார். அவ்வளவு தூரம் இந்த இந்த தத்துவத்தோடு வழிபாட்டு மரபுகள் இதெல்லாம் சேர்ந்து வைக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று, வெயில் இருக்கிற காலத்தில் இவர் வெளியே வரமாட்டார், ரொம்ப சௌகரியமானவர். இரவு பொழுதுக்கு அப்புறமா தான் புறப்பட்டு வருவார். நிறைய பேருக்கு தெரியாத செய்தியாக இருக்கலாம், திருவாரூரிலே ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாகவே தேருக்கு போயிடுவார். அதுவும் பாதி ராத்திரியில் புறப்பட்டு போவார், 10-11 மணிக்கு மேலே புறப்பட்டு இவ்வளவு கொண்டாட்டங்களும் சூழ அவர் தேர் ஏறி மேலே தங்கியிருந்து அதுக்கப்புறமாக என்னைக்கு தேரும் அன்றைக்கி புறப்பட்டு போவார். இரவு வேளைகளிலே நடனம் ஆடுவது மட்டும்தான் இவருக்கு வழக்கம், பகல் வேளையிலே வெயில் இவர் மேலே படாத அளவில் தான் எப்பயுமே இருப்பார். இந்த மாதிரி இவருக்குன்னு ஒரு தனி கிராமர் ரொம்ப ரசனையோடு ஏதோ காலத்திலே ஏற்பட்டிருக்கு. கால அளவில் பார்த்தா அது ஒரு 16-17 நூற்றாண்டில் நாயக்க மன்னர்கள் காலத்தில் தான் இந்த தியாகராஜ வழிபாட்டு மரபு ரொம்ப பிரபலம் அடைந்து இந்த மாதிரியான ஒரு இலக்கணங்கள்லாம் சேரப்பட்டிருக்கணும். இது எல்லாம் ரொம்ப பொருத்தமாக திருவொற்றியூரிலே இன்னும் வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு அழகு இருக்குது. இப்படி தான் அவர் அலங்காரம் பண்ணுவாங்க. உடல் முழுவதும் மறைக்கப்பட்டு நிறைய வாசனை புஷ்பங்களாலே தான் அலங்கரிக்கப்படுவார், நிறைய ஆபரணங்களோடு. இவர் புறப்பட்டு வந்தால் பின்னாடியே வடிவுடைய அம்மனும் திருப்புரசுந்தரி ஆக அவளும் புறப்பட்டு வருவாள். இந்த நடனம் அவரோடு சேர்ந்து அந்த விளக்கு மின்விளக்கிலிருந்து ஆரம்பித்து கொடை எல்லாம் வரும். இவர் நடனம் ஆடும்பொழுது இரண்டு பக்கமும் நின்று பூக்களை, உதிரி பூக்களை இப்படி வீசிக்கொண்டே இருக்கணும். அந்த பூ மேலே கொட்ட கொட்ட தான் இவர் நடனம் ஆடுவார். அதற்குன்னு நியமிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க. இவ்வளவு கோலாகலம் தாங்கித்தான் அவர் வருவார். இது அவருக்குன்னு ஏற்பட்ட விழா. இது போக வடிவுடை அம்மனுக்குன்னு அங்கே தங்கத்தேர் புறப்பாடு, அது வேண்டுதலுக்காக செய்யப்படும். நவராத்திரி விழா அம்பிகைக்கு 10 நாளும் கொடி ஏறி ரொம்ப கோலாகலமாக பல அலங்காரங்களோடு சூழ நடைபெறும். இது அம்பிகைக்குன்னு ஏற்பட்ட விழா. இந்த ரெண்டு விழாக்கள் பிரதானமானவை. இது போக கார்த்திகை தீபத்தன்று தான் இந்த படம்பக்கநாதருடைய அந்த கவச்சம் களையப்பட்டு அந்த மூலலிங்கத்தை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அவகாசம் இருப்பவர்கள் அதற்கும் போகலாம். 3 நாட்கள் அந்த மூலலிங்கத்தை அப்படியே தரிசனம் பண்ணலாம். இவ்வளவு விழாக்கள் ஆண்டுதோறும் எல்லா மாதத்திலும் பல நாட்கள் நடக்கக்கூடிய அளவில் விழாக்களால் சிறந்தப்பட்டது. 7 நூற்றாண்டில் அப்பர் பெருமான் பாடும்பொழுதே இந்த ஊரிலே பங்குனி உத்திர விழா கோலாகலமாக நடந்ததெல்லாம் சொல்லுகிறார்னா, அன்று தொடங்கி இன்னும் வரைக்கும் கிட்டத்தட்ட 1400 வருடங்கள் விழாக்களால் சூழப்பட்டு கோலாகலமாக இறைவனும் இறைவியும் கொண்டாடப்படும் ஒரு திருத்தலமாக இது இருந்திருக்கு. இந்த திருத்தலத்திற்கு வந்து ஒரு அழகான வெள்ளிக்கிழமை பொழுதிலே தேவியை தரிசனம் செய்யும் பாக்கியம் தியாகராஜ சுவாமிக்கு கிடைத்திருக்கு. அப்படி ஒரு காலகட்டத்தில் அவர் 5 கீர்த்தனங்களை மழை போலே அங்கேயே அமர்ந்து சாகித்யம் செய்து வருஷித்தார்னா அது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அவருக்கு இருந்த பக்திக்கும் அவர் இருந்த ஒரு தத்துவ நிலையிலேயும் இந்த அம்பிகையை பார்த்த பொழுதில் பாடின கீர்த்தனைகளை தான் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இப்போ 4வது கீர்த்தனையாக சுந்தரியின் அன்வந்திரிலோ ரொம்ப அழகான ஒரு பேகடராக கீர்த்தனை இது. இதிலே என்னை எப்படியெல்லாம் நீ காப்பாற்றணுமோ அப்படியெல்லாம் காப்பாற்று அப்படிங்கிற அர்த்தப்பட பாடுறார். ஜாலங்கள் செய்து என்னை ஏய்த்து விடாதேங்கிறார். இதுவும் அவர் அடிக்கடி சொல்லுவது. ராமரிடத்தையே இந்த பிரார்த்தனை வைப்பார், உன்னுடைய முகபாவம் இந்த அழகெல்லாம் காட்டி ஜாலம் செய்து என்னை ஏய்த்து விடாமல், அதில் எல்லாம் என்னை மயக்கி விடாமல் என்னை நீ காப்பாற்றணும்பார். இந்த பாடலில் சரணத்திலே தான் கடற்கரை ஓரத்திலே இந்த கோவில் இருப்பதும், சமுத்திரராஜன் வடிவுடை அம்மனை வழிபட்டு கொண்டிருக்கிறான்ங்கிறதும், ஆதிபுரியின் இந்த ஸ்தலத்துக்கு பேர் இருக்கிறதெல்லாம் சொல்கிறார். வாரீசஸ்துத வாரீசன்கிறது சமுத்திரராஜன், அவனாலே ஸ்துதிக்கப்படுபவள் கம்பீரமாக நின்று கொண்டு ஆதிபுரியிலே விஹாரியா ஆதிபுரியை தன்னுடைய விஹாரமாக தன்னுடைய தங்கக்கூடிய இடமாக ஆக்கி கொண்டவள். திருவொற்றியூருக்கு ஆதிபுரியின் பேருண்டு முதலியே சொன்னேன். அப்படி இருப்பவளே நகராஜகுமாரி துஷ்கர்ம விதாரி, கெடுதலான செயல்களிலிருந்து என்னை காப்பாற்றி அதை அழித்து கொடுத்து தியாகராஜ கோரியுள்ள திரிபுர சுந்தரின்னு சொல்லி தியாகராஜனால் வழிபடப்படுபவளே, நான் முன்வைத்திருக்கும் இந்த வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடு திரிபுர சுந்தரி அம்பிகையேன்னு சொல்லி அம்பிகையை நடத்தே தன்னை காக்கும்படியாக அவர் பாடிய பாடல். அதை கேட்டு மேலே தொடர்வோம்.
ஜூச்சி ப்ரோவம் மாதிரி பூரை சு சந்ததியனி இல்து முக்கி 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 ஜாலமு வேதம் மாத்ரிபுர சந்ததியனியுதுமுக்கி ஜாலமு வேதம் மாத்ருபுர சுழ்தரிலோம் ஜூஜி பிரோவம் மாத்ருபுர சுழ்தரி வாரிஷாஸ்துதகம்பீரே ஆதிபுர விஹாரிதீனஜனாதாரி நகராஜகுமாரி வாரிஷாஸ்துதகம்பீரே ஆதிபுர விஹாரிதீனஜனாதாரி நகராஜகுமாரி துஷ்கர்ம விதாரி துஷ்கர்ம விதாரி துஷ்கர்ம விதாரி துஷ்கர்ம விதாரி துஷ்கர்ம விதாரி தியாகராஜ கோரியுள்நத்ருபுர துஷ்கர்ம விதாரி தியாகராஜ